கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பயப்படாதே, நான் இருக்கின்றேன். உலகம் முடியும் காலம் வரை உன்னோடு இருக்கிறேன். போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கிறேன். தடையை மாற்றி முன் செல்வேன் நான். அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். யுத்தம் செய்பவர் நாம். மலைகள் பேர்ந்து போனாலும் குன்றுகள் அசைந்து மாறினும் தாய் தன் பிள்ளையை மறந்து விடினும் எந்த அன்பு மாறாது. துன்ப துயர வேதனையில் நோய்கள் கண்ணீர் நேரங்களில் நாமே உன்னை தேற்றும் தேவன். நாம் என்றும் வாழ்கிறேன் என்று சொன்ன இறைவர் மலர்ந்துள்ள புதிய ஆண்டில் உங்களை வழி நடத்துவாராக.
ஆபத்து நாளிலே கர்த்த உமது ஜபத்தை கேட்பாராக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக.
கடவுள் உங்கள் முன்னால் தோன்றி உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் தருகிறேன் என்று சொன்னால் என்ன கேட்பீர்கள் என்று ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்டார். ஒரு மாணவன் எழுந்து, நான் நிறைய பணம் கேட்பேன் என்றான். ஆசிரியர் அவனிடம், நானா இருந்தால் அறிவை கேட்பேன் என்று சொன்னார். அப்போது மாணவன் கூறினான், யார் யாருக்கு எது இல்லையோ அதைத்தானே கேட்பார்கள். ஆசிரியர் முகத்தில் ஈயாடவில்லை. மலர்ந்துள்ள புதிய ஆண்டில் நீங்கள் ஆண்டவரிடம் எதை கேட்கப் போகிறீர்கள்? கேளுங்கள், பெற்றுக் கொள்வீர்கள். நன்மையையும் தீமையையும் குறித்த கதையொன்று உண்டு. ஒரு நாள் நன்மை தீமை இரண்டும் ஒரு கடலோரத்தில் சந்தித்துக் கொண்டன. நாம் ஆடைகளை களைந்துவிட்டு கடலில் குளிப்போம் என்று சொல்லிக் கொண்டன. அவை இரண்டும் குளித்து முடிந்தபின் தீமை முதலிலேயே கரைக்கு வந்து நன்மையின் ஆடைகளை அணிந்து கொண்டு போய்விட்டது. பின்னர் கரைக்கு வந்த நன்மை தன்னுடைய ஆடைகளை தீமை அணிந்து கொண்டு போய்விட்டதை அறிந்தது. ஆனால் ஆடையற்ற நிலையில் செல்வதற்கு வெட்கப்பட்ட நன்மை அங்கே கிடந்த தீமையின் ஆடைகளை அணிந்து கொண்டு சென்றது. இந்நாள் வரை நன்மையும் தீமையும் மாறு வேடத்தில்தான் உலாவிக் கொண்டிருக்கின்றன. மலர்ந்துள்ள புதிய ஆண்டில் நன்மை தீமைகளை சரியாக அடையாளம் கண்டு வாழ இறைவனை வேண்டுவோம். தீமைகளை வெறுத்து நன்மைகளின் வழியில் செல்ல எம்மை அர்ப்பணிப்போம். மருத்துவரிடம் சென்ற நோயாளி தனது கையில் இருந்த சீனி பாத்திரத்தை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தார். வைத்தியர் அவரிடம், ஏன் சீனி பாத்திரத்தை திறந்து திறந்து மூடுகின்றீர் என கேட்டார். நோயாளி கூறினார், டாக்டர், நீங்கள் தானே ஒவ்வொரு நாளும் சீனியை பரிசோதித்து பார்க்க சொன்னீர்கள். டாக்டர் சிரித்தார். மலர்ந்துள்ள புதிய ஆண்டில் எமது உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் கவனம் காட்டுவோம். சீரான உணவை சாப்பிடுவோம். உடற்பயிற்சி செய்வோம். உடலுக்கு ஆறுதல் கொடுப்போம். மனம் விட்டு சிரிப்போம். சிறந்த ஆலோசனைகளை பெற்று பயனடைவோம். செபிப்போம். இறை வார்த்தையை படித்து தியானம் செய்வோம். யோக் சொன்னால் சிரிக்காமல் இருப்பவர்க்கு பரிசு என்று போட்டி வைக்கப்பட்டது. 100 யோக்குகளுக்கு சிரிக்காமல் இருக்க வேண்டும். நடத்துனர் முதல் ஜோக்கை சொன்னவுடன் சிலர் மறந்து சிரித்து விடவே அவர்கள் போட்டியில் இருந்து நீக்கப்பட்டனர். அடுத்த சில ஜோக்குகளில் இன்னும் சிலர் வெளியேற வேண்டியிருந்தது. ஒருவர் மட்டும் எந்த யோக்குக்கும் சிரிக்காமல் இருந்தார். 99 யோக்குகள் வந்துவிட்டன. இன்னும் ஒன்றுதான் பாக்கி. அவர் வென்று விடுவார் என்பது எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. ஆனால் நடத்துனர் 100வது யோக்கை சொன்னதும் அவர் விழுந்து விழுந்து சிரித்தார். பிறகு, ஏன் 100வது யோக்குக்கு மட்டும் கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்து விட்டீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், அப்போதுதான் முதல் யோக்குக்கான அர்த்தம் புரிய ஆரம்பித்தது. பல முறை நாம் பின்புதான் சிந்தித்து கவலைப்படுகின்றோம். மலர்ந்துள்ள புதிய ஆண்டில் சென்ற ஆண்டில் நாம் விட்ட பிழைகளை விடாமல் முன்கூட்டியே சிந்தித்து செயல்படுவோம்.
கர்த்தர் என் மீட்பராயிருக்கிறார். இருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன் என்றுமே, நான் தாழ்ச்சியடையேன் என்றுமே, நான் தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தர் என்னை இருக்கிறார்.
உன் பலத்தை குறைவாக கணக்கிட்டு குறைந்து போகாதே, உன் பலத்தை அதிகமாக கணக்கிட்டு அவதிப்படாதே. பழி வாங்குகிறவன் ஏற்கனவே பட்ட காயத்தோடு பல புது காயங்களை சேர்த்துக் கொள்ளுகிறான். இறைவன் கை கொடுக்கின்றவர் என்ற உண்மை மனிதர்கள் கைவிடும் போதுதான் நன்றாக விளங்கும். இறைவனுடைய காரியங்களின் மேல் உன் கவனம் சரியாக இருந்தால் உன் தேவைகள் மேல் அவருடைய கவனம் அதிகமாயிருக்கும். சிரமங்களை தவிர்க்க விரும்புகிறவன் சிறுமைப்படுகிறான், சிரமங்களை விரும்பி ஏற்பவன் பெருமைப்படுகிறான். ஆன்மீகம் உனக்குள் உண்மையை கொண்டு வராவிட்டால் ஆன்மீகத்தில் நீ பொய்களை கலக்கிறாய் என்று பொருள். சொல்லில் செல்வனாயிரு, ஆனால் செயலில் வறியவனாயிராதே. அடுத்து மலர்வது அருள் தியானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மலர்ந்துள்ள 2013 ஆண்டில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். மலர்ந்திருக்கும் இப்புதிய ஆண்டிலே வான்புறா நேயர்கள், வான்புறா குடும்பங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து வெற்றியோடும் விடுதலையோடும் வழிநடத்துவாராக. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி காணும்படி ஆண்டவர் அருள் புரிவாராக. இந்த ஆண்டிலே நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஆண்டவருடைய அருட்கரம் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவதாக. உங்களுடைய குடும்ப வாழ்விலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பாயிருப்பாராக, உங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாராக, உங்களுக்கு நல்ல மெய்ப்பனா இருந்து உங்களை வழி நடத்துவாராக. மலர்ந்துள்ள இந்த புதிய ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறைகளை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகளை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கடவுள் அவைகளில் இருந்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தருவாராக. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான துக்கங்களையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவாராக. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு இருந்து உங்களுக்கு முன்னே சென்று உங்களை வழி நடத்தற்றும், உங்களுக்கு பின்னே இருந்து உங்களை பாதுகாக்கற்றும். ஆண்டவர் தாமே அவருடைய தூய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, மலர்ந்துள்ள இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் எம்முடைய இறை தியானத்துக்காக நான் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு தலைப்பு என்னவென்றால், நாம் எதை பெரிதாக பார்க்கிறோம் என்பதாகும். நாம் எதை பெரிதாக பார்க்கிறோம்? ஏனென்றால் நமது வாழ்க்கையிலே எதை நாம் பெரிதாக பார்க்கிறோமோ அதிலேதான் நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை தங்கி இருக்கிறது. எதை நாம் பெரிதாக பார்க்கிறோமோ, எதை நாம் மேன்மையாய் பார்க்கிறோமோ, அல்லது எதை எதற்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமோ, அல்லது எதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ, அவைகள்தான் நமது வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவையதான் நமது வாழ்க்கையாகவே மாறிவிடுகிறது. ஆகவே நமது வாழ்க்கையிலே எதை நாம் பெரிதாக பார்க்கிறோம், அல்லது முக்கியமாய் பார்க்கிறோம், அல்லது மேன்மையாய் பார்க்கிறோம், அல்லது முதலிடம் கொடுத்து பார்க்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். விளையாட்டு வீரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே விளையாட்டை முக்கியமாய் பார்ப்பார்கள். விளையாட்டை பற்றியே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அதனாலேதான் அவர்கள் விளையாட்டிலே வெற்றி பெற முடிகிறது, அதிலே மேன்மையடைய முடிகிறது. அந்த விளையாட்டிலே இருக்கின்ற முறைகளை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதற்காக தங்கள் உடலை தயார்படுத்துகிறார்கள், தங்கள் மனதை தயார்படுத்துகிறார்கள், அதற்கென்று நேரத்தை ஒதுக்குகிறார்கள். அதனாலேதான் ஒரு விளையாட்டு வீரர் விளையாட்டிலே முதலிடம் பெற முடிகிறது, விளையாட்டிலே அவர் தேர்ச்சி பெற முடிகிறது. அதுபோல ஒன்றை படித்துக் கொண்டிருக்கிறவரை பார்த்தீர்கள் என்றால், அவர் தன்னுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், படிப்பை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், அதையே அந்த படிப்புக்காக நேரத்தை ஒதுக்குகிறார், அதை படிக்கிறார், தெரியாதவைகளை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார், அவர் பாடமாக்குகிறார், தனக்கு தெரிந்தவைகளை ஒரு பேப்பரில் எழுதி பயிற்சி செய்து பார்க்கிறார், என்னென்ன கேள்விகள் வரும் என்று தனக்குள்ளேயே சிந்தித்துக் கொள்ளுகிறார், அதை அந்த கேள்விகளை தானாகவே உருவாக்கிக் கொள்ளுகிறார். இப்படி படிக்கிறவர் தன்னுடைய வாழ்க்கையிலே படிப்புக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுதுதான் அவருடைய படிப்பிலே அவர் தேர்ச்சி பெற முடிகிறது, அந்த படிப்பினால் அவருக்கு பயன் உண்டாகிறது. அதுபோலதான் புதிய வேலையை கற்றுக்கொள்ளுகிறவர்கள், அதுபோலதான் எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள் என்றால், அல்லது ஒன்றிலே வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அதைத்தான் மேன்மையாய் பார்க்கிறார்கள், அதைத்தான் முதலாவதாக பார்க்கிறார்கள். அதுபோல அன்பு வான்புரா வான்வனியர்களே, மலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை பெரிதாக பார்க்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமாகும். எதை நீங்கள் பெரிதாக பார்க்கிறீர்களோ, எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, அதனாலே நமக்கு ஒரு பெரிய வெற்றி வாழ்வு உண்டு, விடுதலை வாழ்வு உண்டு. ஆகவே நான் எதை சொல்ல வருகிறேன் என்பது உங்கள் எல்லாருக்கும் இப்பொழுதே விளங்கியிருக்கும். எதை நாம் முதலாவதாக அல்லது மேன்மையாக அல்லது முக்கியத்துவம் கொடுத்து நமது வாழ்க்கையிலே பார்க்க வேண்டும் என்றால், இறைவனை, இறைவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து இறைவனை நாம் மேன்மையாய் பார்க்கும் பொழுது, இறை வழிகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, இறை வழியிலே நாம் வளர்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது, தயார்படுத்தும் பொழுது, விசுவாசத்திலே நாம் பயிற்சி செய்து வாழும் பொழுது, இறை வார்த்தையை நமது வாழ்க்கையிலே அடித்தளமாக வைத்து வாழ்வதற்காக நாம் முயற்சி எடுக்கும் பொழுது, இறைவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நமது வாழ்க்கையில என்ன உண்டாகிறது என்றால், இறைவனுடைய ஆசீர்வாதங்கள், இறைவனுடைய எல்லா விதமான அருளையும் பெற்று நம்மால் வாழ முடியும். ஆகவே நான் முன்பு சொன்னது போல, ஒரு விளையாட்டு வீரர் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், படிக்கிறவர் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை பெற்று வாழுகிறவர்கள் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும். இப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில முக்கியமான விடயங்களுக்கு அவர்கள் கட்டாயமாய் முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும், முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆனால் அவைகள் எல்லாவற்றோடும் கூட அவர்கள் இறைவனுக்கு கட்டாயமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விளையாட்டு வீரர் விளையாட்டில் இருக்கட்டும், ஆனால் அவர் இறைவனுக்கும் கட்டாயமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதன் வழியாகத்தான் அவருடைய அந்த விளையாட்டு துறையிலே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை காண முடிகிறது. அதுபோல குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே அவருக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதம், நிறைவான ஒரு வழிநடத்தலை அவரால் காண முடிகிறது. அதுபோல படிக்கிறவர் தன்னுடைய படிப்போடு கூட, தன்னுடைய கல்வியோடு கூட இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதுதான் அவருடைய கல்வி வாழ்க்கையிலே கூட அவர் தேர்ச்சி பெற்று எல்லாருக்குமே ஒரு நல்லவராக வாழ முடிகிறது. ஆகவே எதுவாக இருந்தாலும் சரி, நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலே, இந்த ஆண்டிலே நாம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விடயத்திலும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே அவைகளுக்கு மேலாக, அதாவது நம்முடைய உலக காரியங்கள் உலக விடயங்களுக்கு மேலாக இறைவனுக்கு கட்டாயமாக நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அதன் வழியாக கிடைக்கிற வெற்றி வாழ்வு உயர்வு வாழ்வை நமது வாழ்க்கையிலே நாம் சந்திக்க முடிகிறது, சுதந்திரித்துக் கொள்ள முடிகிறது. ஆகவே இன்றும் எம்முடைய இந்த தியானத்திலே பாருங்கள், நாம் எதை பெரிதாக பார்க்கிறோம் என்ற தலைப்பிலே தான் நாம் தியானிக்கிறோம்.
வான்பிராணியர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வாழ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
இந்த தலைப்பை கூட நாம் எதிலிருந்து எடுக்கிறோம் என்றால், எந்த வேதாகம பகுதியில் இருந்து எடுக்கிறோம் என்றால், மத்தேயு நற்செய்தி நூலிலே 14 அதிகாரத்திலே வசனங்கள் 22-33 வரையுள்ள வேதாகம பகுதியிலே, மத்தேயு நற்செய்தி நூல் 14 அதிகாரம் வசனங்கள் 22-33 வரையுள்ள வசனங்கள், இந்த பகுதியை தான் நாம் பல வாரங்களாக தியானித்து வருகிறோம். அதாவது கடல் மீது நடத்தல் என்ற பகுதியிலிருந்து இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். சீடர்கள் கடும் புயலிலே கொந்தளிப்பிலே சிக்கி அவர்கள் சாகப் போகிறோமே என்று பயந்து இருக்கும் பொழுது இயேசு கடல் மேல் நடந்து வந்தார் அவர்களை காப்பாற்றுவதற்காக. இதை கண்ட சீடர்களில் ஒருவர், அதாவது பேதுரு, இயேசுவே நீர்தாம் என்றால் நானும் கடல் மேல் நடந்து வர எனக்கு ஆணையிடும் என்று கேட்டார். அதுபோல இயேசுவா என்று அழைக்கும் பொழுது அவரும் கடல் மேல் நடந்து வந்தார். அதாவது எந்த கடலை பார்த்து பயந்தாரோ, எந்த புயலை பார்த்து பயந்தாரோ, எந்த கொந்தளிப்பு என்னை சாகடிக்கப் போகிறது என்று பயந்தாரோ, அதே கடலிலே அதே கொந்தளிப்புக்கு மேலே அதே காற்று வீசிக் கொண்டிருக்கும் பொழுது பேதுருவும் அந்த இயேசுவை போல அந்த அலை மேல் நடந்து வருகிறார். ஆனால் திருமறையிலே நாம் வாசிக்கிறோம், அவர் திடீரென வீசிக்கொண்டிருந்த அந்த பெரும் காற்றை அவர் பார்த்து பயந்து தண்ணீரில் மூழ்கி போகும் பொழுது இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். அப்பொழுது இயேசு தன்னுடைய கரங்களினால் அவரை காப்பாற்றி அவரை விடுவித்து அவர்கள் படகில ஏறிய உடனே கொந்தளிப்பு அமைதியாகிறது, புயல் அடங்குகிறது என்பதை அந்த வேதாகம பகுதியிலிருந்து வாசிக்கிறோம். ஆகவே இந்த பகுதியிலிருந்து ஏற்கனவே பல வாரங்கள் சில முக்கியமான தலைப்புகளிலிருந்து நாம் தியானித்து வந்திருக்கிறோம். அதாவது முதல்லே நாம் என்னத்தை பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு அவர்களை தேடி வந்தார் என்று நாம் முதல்ல தியானித்திருக்கிறோம். அவர்கள் புயலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களை தேடி வந்தார். அதுபோல நாமும் நமது வாழ்க்கையிலே பல துன்பங்களிலே அல்லது பல கஷ்டங்களிலே பல புயல்களிலே சிக்கி தவிக்கும் பொழுது நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மை தேடி வருகிறவர்தான் இயேசு, நம்மை தேடி வந்தவர்தான் இயேசு. நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மோடு கூட துணையாயிருக்கிறவர்கள் கூட சில நேரம் நம்மை கைவிட்டு விடலாம், அல்லது அவர்களால் கூட நமக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விடலாம். ஆனால் இயேசு நம்மை தேடி வந்தவர், நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் தியானித்தோம், நம்முடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள் சோதனைகள் வரும் பொழுது நாம் இயேசுவை தேடி வர வேண்டும், இயேசுவினிடத்திலே அதிகமாக நெருங்கி வர வேண்டும் என்று நாம் தியானித்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் புயலிலே சிக்கி தவித்து பயந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை கண்டவுடனே பேதுரு என்ன கேட்கிறார் என்றால், இயேசுவே நீர் கெரியாக வந்து எங்களை காப்பாற்றும் என்று அவர் கேட்கவில்லை. நாம் என்றால் அப்படித்தான் கேட்டிருப்போம். ஒரு புயலிலே அல்லது பிரச்சனையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவே நீர் கெரியாக என் வீட்டுக்குள் வாரும், என் வாழ்க்கையிலே வாரும், என்னை காப்பாற்றும், இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்றுதான் நாம் கதறி அழுவோம். ஆனால் அந்த இடத்திலே பார்த்தீர்கள் பேதுரு இயேசுவை கண்டவுடனே, இயேசுவே நீர்தாம் என்றால் நானும் இந்த கடல் மேல் நடந்து உம்மிடத்திலே வர ஆணையிடும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது பேதுரு வந்து அந்த இடத்துல எதை அடையாளம் காண்கிறார் என்றால், எங்களை காப்பாற்றத்தானே இயேசு வந்திருக்கிறார், ஆகவே நான் இயேசுவின் இடத்திலே இப்பொழுது வரட்டும், இயேசுவின் இடத்திலே நான் வந்துவிட்டால் போதும், இந்த புயலும் இந்த கொந்தளிப்பும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் எண்ணினார். அதனாலே இயேசுவின் இடத்திலே வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதுபோல நாமும் நமது வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட புயல்களை பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, நாம் இந்த பிரச்சனைகளை பற்றி புயல்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு மேலாக நாம் இயேசுவிடத்திலே நெருங்கி வர கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு அவைகளிலிருந்து காப்பாற்றத்தான் நம்மோடு கூட இருக்கிறார். அவை நாம் அவரிடத்திலே வரும் பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையோ அல்லது வேதனையோ அல்லது புயலோ கொந்தளிப்போ எதுவுமே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசு அவைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஏனென்றால் பல மக்கள் தமது வாழ்க்கையிலே சில போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, சில தோல்விகளை சந்திக்கும் பொழுது, சில இழப்புகளை சந்திக்கும் பொழுது, சில அவமானங்களை சந்திக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் தங்களையே கெடுக்கிறார்கள், அல்லது சில தீய பழக்கங்களை பழகிக் கொள்ளுகிறார்கள், அல்லது கோபத்தினால் மற்றவர்களுக்கு தீமை இழைக்க நினைக்கிறார்கள். இவைகள் எல்லாம் செய்யும் பொழுது மேலும் மேலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே துன்பத்தை அவர்கள் சேகரித்துக் கொள்ளுகிறார்களே தவிர அவர்கள் வேதனையிலிருந்து விடுதலை அடைந்து கொள்வதே இல்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் தங்களுடைய கோபத்தை இன்னொருவர் மேல் காட்டுவதனால் தாங்கள் விடுதலை அடைந்து கொள்ளுகிறோம் என்று. அது உண்மை அல்ல. எங்களுடைய கோபத்தை இன்னொருவர் மேல் காட்டுவதனாலே அவர் கோபப்பட்டு அவர் இன்னும் எண்ணம் எரிச்சல் அடைந்து இந்த பிரச்சனை இன்னும் வளர்ந்து கொண்டு போகிறதே தவிர அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதே இல்லை. மாறாக நமது வாழ்க்கையிலே என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் இறைவனை நெருங்கி வரும் பொழுது, இறைவனிடத்திலே நாம் சரணடையும் பொழுது, இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது, இறை அருளுக்குள்ளே நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது, இறைவனுடைய அருளினாலே இறைவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான துன்ப கட்டுக்கள் இருந்தும் நம்மால் விடுதலை அடைய முடிகிறது. மூன்றாவதாக அந்த வேதாகம பகுதியில் இருந்து நாம் என்ன தலைப்பில் தியானித்தோம் என்றால், பேதுரு வந்து தன்னுடைய முயற்சியினால் நடக்கவில்லை, மாறாக இறை வார்த்தையின் வல்லமையிலே நடந்தார் என்பதை பற்றி நாம் தியானித்தோம். அதாவது பேதுரு ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், இயேசுவே நீர்தாம் என்றால் நானும் இந்த கடலிலே நடந்து வர ஆணையிடும் என்று கேட்டார். ஆகவே இயேசு என்ன செய்தார், வா என்று சொல்லுகிறார். அதுக்கு பின்புதான் பேதுரு நடக்கிறார். அதுபோல நாமும் நமது வாழ்க்கையிலே நாமாகவே ஏதோ ஒரு முயற்சி செய்து நம்முடைய பலத்தை வைத்து, நம்முடைய அறிவை வைத்து, நம்மிடத்தில் இருக்கிற சொத்தை வைத்து, பணத்தை வைத்து, நம்மிடத்தில் இருக்கிற பெருமையை வைத்து, நம்மிடத்தில் இருக்கிற ஆள் பலனை வைத்து நாம் ஏதோ ஒன்றை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தப்பித்துக் கொள்ள அல்லது விடுதலை அடைந்து கொள்ள அல்லது முன்னேற்றம் அடைய நாம் முயற்சி செய்கிறதை விட அவைகள் எல்லாவற்றோடும் சேர்ந்து இறைவனுடைய வல்லமையை பெற்று நாம் இறைவனுடைய உதவியோடு நாம் எடுக்கிற முயற்சியில தான் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு. என்றால் பேதுரு தன்னுடைய பலத்தினாலே உடனடியாக காலை தூக்கி கடல் மேல் அவர் வைக்கவில்லை, மாறாக ஆண்டவரிடத்திலே ஆணையிடும் என்று சொல்லி ஆணை கேட்கிறார். அதுபோல நாமும் நமது வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அல்லது செய்ய நினைக்கும் பொழுது, செய்ய தொடங்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மிடத்தில் இருக்கிற பலன், நம்மிடத்தில் இருக்கிற பணம், நம்மிடத்தில் இருக்கிற படிப்பு, நம்மிடத்தில் இருக்கிற அறிவு, நம்மிடத்தில் இருக்கிற சொத்து, நம்மிடத்தில் இருக்கிற பணம், எதுவாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் கட்டாயமாக நமது வாழ்க்கைக்கு தேவை. அவைகளை வைத்துத்தான் நமது வாழ்க்கையில் நாம் முன்னேற்றம் அடைய முடிகிறது. ஆனால் முற்று முழுவதுமாக அவைகளிலேயே தங்கி, அவைகளையே நம்பி நாம் இறங்கிவிடக்கூடாது. அவைகளை நமது வாழ்க்கையில ஒரு கருவிகளாக எடுத்துக்கொண்டு இறை நம்பிக்கையோடு நாம் இறங்க வேண்டும். இறைவனுடைய உதவியோடு, இறைவனுடைய நம்பிக்கையோடு இவைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் இவைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. நான்காவது தலைப்பிலே நாம் தியானித்திருந்தோம். கடைசியாக அதாவது இயேசுவை பார்க்கும் பொழுது பயம் நீங்கி விடுகிறது, உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு பயம் உண்டாகிறது என்று சொல்லி. அதாவது பேதுரு பார்த்துக்கொண்டால் அந்த கடலிலே புயல் வீசிக்கொண்டிருக்க அந்த கடலிலே அவரால் நடக்க முடிந்தது. எப்பொழுது நடக்க முடிந்தது என்றால் அவர் இயேசுவை பார்க்கும் பொழுது அவரால் நடக்க முடிந்தது. ஆனால் எப்பொழுது அந்த கடும் புயலை, பெரும் புயலை அவர் பார்த்தாரோ உடனடியாக அவருடைய உள்ளத்திலே பயம் உண்டாகி அவர் மூழ்கி போகிறார். அதிலிருந்து நாம் எதை அறிந்து கொண்டோம், எதை கற்றுக்கொண்டோம் என்றால், நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இறைவனை பார்க்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் அச்சங்கள் எல்லாம் நீங்கி இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது, விசுவாசம் உண்டாகிறது. என்னாலும் வாழ முடியும், என்னாலும் நடக்க முடியும், என்னாலும் இந்த பிரச்சனையை சந்திக்க முடியும், என்னாலும் இந்த விழுந்து போயிருக்கிற நிலைமையிலிருந்து எழுந்திருக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. ஆனால் எப்பொழுது நாம் வந்து இறைவனை பார்க்காமல் நாம் சந்தித்த பிரச்சனையை பெரிதாக பார்க்கிறோமோ அப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே பயம் உண்டாகிறது, நம்மால் நடக்க முடியாமல் போகிறது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போக விழுந்து போக ஆரம்பிக்கிறோம். ஆகவே அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, மலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே இந்த தலைப்புகளிலே நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால் நீங்கள் இறைவனுடைய வார்த்தையை கேட்க 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 இறைவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். இறைவனை பற்றி சிந்தனை உங்களுக்கு வரும் பொழுது பார்த்தீர்கள், இறை அருளை நீங்கள் பெற்று வாழக்கூடிய வழியை நீங்கள் கண்டுகொள்ளுகிறீர்கள். ஆகவே இப்பொழுது நான் சொன்ன இந்த தலைப்புகள் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தலைப்புகள், இவைகள் எல்லாமே எங்களுடைய இணையதளத்தில் நீங்கள் கேட்க முடியும். அதாவது tamilgoodnews.com அல்லது யூடியூப்ல நீங்கள் கேட்கிறதாக இருந்தால் வான்புரா என்று நீங்கள் தேடலாம். அதிலே போனிருந்தால் நாம் ஒவ்வொரு கிழமையும் கொடுக்கிற எல்லா வான்புரா செய்திகளையும் நீங்கள் கேட்க முடியும். கேட்டு பயனடையுங்கள்.
வான்புரா நேயர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் கண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளை போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் பண்ணுகிறார். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வாழ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
ஆகவே இன்று இந்த வான்புரா நிகழ்ச்சியிலே அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, நாம் எதை பெரிதாக பார்க்கிறோம் என்பது என்ற தலைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த வேதாகம பகுதியிலே பாருங்கள், தூய பேதுரு அவரோடு இருந்த சீடர்கள் எல்லாரும் பெரும் புயலை கண்டு கொந்தளிப்பை கண்டு பயந்து நாங்கள் சாக போகிறோமே என்று அலறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவர்களை தேடி வருகிறார். அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். இயேசு படகிலே வரவில்லை, இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தவர், அவர் இந்த உலக சக்திகளுக்கெல்லாம் மேலானவர்தான் கடவுள். அதனால்தான் கடவுள் என்று நாம் சொல்கிறோம். எல்லாவற்றையும் கடந்தவர்தான் கடவுள். ஆகவே நம்மிடத்திலே கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்றால் நமக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், நாம் யாரை நம்புகிறோம் என்றால் எல்லாவற்றையும் கடந்தவரைத்தான் நான் நம்புகிறோம், எல்லாவற்றையும் வெற்றி கொண்டவரைத்தான் நான் நம்புகிறோம். அதனாலே நமக்கும் வெற்றி உண்டு. நாமும் அந்த கடவுளைப் போல எல்லா காரியங்களிலும் உயர்வடைய முடியும், இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே உருவாகட்டும். ஆகவே பார்த்தீர்கள் என்றால், அந்த புயலிலே அந்த கொந்தளிப்பிலே சிக்கி இருக்கும் பொழுது இயேசு நடந்து வருவதை பேதுரு கண்டவுடனே பேதுரு என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் இந்த கடல் மேல் நடந்து வர ஆணையிடும் என்று கேட்டார். இயேசு வா என்று சொன்னார். உடனே பார்த்திருந்தால் பேதுரு தன்னுடைய காலை தண்ணீரில் மேல் வைத்து நடக்க ஆரம்பிக்கிறார். இது ஒரு கதையாக நாம் கேட்கிறோம், ஆனால் இதை சற்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நாம் இதை செய்யலாமா என்று நினைத்து பார்த்தோம் என்றால் தான் அதனுடைய கஷ்டம், அதனுடைய அந்த தன்மை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தண்ணீரிலே எப்படி காலை வைப்பது? தண்ணீரிலே காலை வைத்தால் தாண்டு போய் விடுவோம். அப்ப பேதுருவை பார்த்து கண்டால் எதை பார்த்து பயந்தாரோ, அதே கடலிலே அதே புயல் வீசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு வா என்று சொன்ன உடனே அவருடைய காலை தூக்கி அந்த கடல் மேல் வைத்து அவர் நடந்து போகிறார். எங்கு நடந்து போகிறார்? இயேசுவினிடத்தில் நடந்து போகிறார் என்றால் அவர் என்ன கேட்டார் என்றால், இயேசுவே நீர்தான் என்றால் நான் உம்மிடத்தில் நடந்து வர ஆணையிடும் என்றால், அப்போ இயேசு வா என்று சொன்ன உடனே இப்பொழுது பார்த்திருந்தால் பேதுரு அந்த தண்ணீரிலேயே காலை வைத்து இயேசுவை நோக்கி நடந்து 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 போய்க் கொண்டிருக்கிறார். திருமறை சொல்லுகிறது, அவர் வீசிக்கொண்டிருந்த அந்த பெரும் காற்றை பார்த்தார், உடனடியாக அவருடைய உள்ளத்திலே பயம் வந்தது, அவர் மூழ்கி போனார் என்று சொல்லி. இதிலிருந்து நாம் எதை அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், பேதுரு எப்பொழுது இயேசுவை பெரிதாக பார்த்தாரோ, அதாவது அந்த புயலிலும் கொந்தளிப்பிலும், முதலிலே அந்த கொந்தளிப்பையும் புயலையும் தான் அவர் பெரிதாக பார்த்தார், அதனாலே அவர் பயந்து நடுங்குகிறார். இப்பொழுது இயேசுவை கண்டவுடனே, இயேசுவின் வார்த்தையை கேட்டவுடனே, இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிதாக பார்க்கிறார். ஒரு பக்கம் புயல் வீசுகிறது, ஒரு பக்கம் கொந்தளிப்பு இருக்கிறது, ஆனால் அவர் இப்பொழுது அதை பெரிதாக பார்க்காமல் இயேசுவைத்தான் பெரிதாக பார்க்கிறார். இயேசு சொன்ன வார்த்தையைத்தான் பெரிதாக பார்க்கிறார். இயேசுவினால் என்ன செய்ய முடியும் என்பதைத்தான் பெரிதாக பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அவரால் அந்த அலை மேலே, அந்த கடல் மேலே, அந்த தண்ணீரின் மேலே நடக்க முடிகிறது. நடந்தார். ஆனால் எப்பொழுது அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அவருடைய பார்வையை அந்த பெரும் புயலின் பக்கம் திருப்பி அந்த புயலை பெரிதாக பார்த்தாரோ, அதாவது இயேசுவை விட அந்த புயலை பெரிதாக பார்த்தாரோ, அதற்கு மேலால் அவரால் நடக்க முடியவில்லை. அவருக்குள்ளே பயம் வந்தது, அவர் மூழ்கி போக ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த புயலை கண்டவுடனே அவர் புயலை பெரிதாக பார்த்து விட்டார். ஐயோ, பெரிய புயலா இருக்கிறது, இதே புயல் தான் ஏற்கனவே வீசிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர் இயேசுவை விட அந்த புயலை பெரிதாக பார்க்கிறார். ஐயோ, இந்த புயல் பெரிதாக இருக்கிறதே, நான் தாழ போகிறேனே, நான் எனக்கு என்ன ஆக போகிறதோ தெரியாதே என்று நினைத்த உடனே அவரால் நடக்க முடியாமல் போய்விடுகிறது. அதுபோல அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக நாங்கள் உங்களுக்கு எதை சொல்லுகிறோம் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதுமே கடவுளை பெரிதாக பாருங்கள், இறைவனை பெரிதாக பாருங்கள், அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அவருக்கு மேன்மையான இடத்தை கொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் அவரை பெரிதாக பார்க்கிறீர்களோ, அவரால் இது முடியும், அவரை பற்றி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற எந்த விதமான தீமையான காரியமா இருந்தாலும் சரி, அவைகள் உங்களை பாதிக்காதபடி நீங்கள் காத்துக் கொள்ளுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் இறைவனைத்தான் முக்கியம் கொடுத்து பார்க்கிறீர்கள், முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறீர்கள். அதனாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், உங்களை தேடி வருகிற எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் உங்களால் விடுதலை பெற்று வாழ முடிகிறது. இது ஒரு சாதாரண ஒரு சிந்தனை அல்ல, இது ஒரு ஆழமான சிந்தனை.
வான்புரா நேயர்கள், இந்த அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை வருகின்ற வான்புரா நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். வான்பிராணியர்களே, இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிற இந்த வான்பிராண் நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய எமது வான்பிராண் நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால், எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. அன்பின் ஆண்டவரே, இன்றும் இந்த வான்பிராண் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். யார் யாரெல்லாம் புயலோடும் பெரும் அலைகளோடும் போராடிக் கொண்டிருக்கிறார்களோ, மலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வல்லமையினால் இவர்கள் வாழ்க்கையை சந்தித்து இவர்கள் வாழ்க்கையில் வீசிக் கொண்டிருக்கிற புயலையும் பெரும் அலைகளையும் அமைதிப்படுத்தி இவர்கள் வாழ்வை மலர்ந்துள்ள இந்த புதிய ஆண்டிலே மன மகிழ்ச்சியுடனும் மன சமாதானத்துடனும் வெற்றியுடனும் வழிநடத்தி செல்லுவீராக. இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். கண்ணீர் கவலைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-647-8736-374. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
நண்பரே, முத்துக்குளிப்பவன் ஒருவன் தனது முத்துக்குளியலை முடித்துவிட்டு உயிருக்கு உயிரான நண்பன் ஒருவனிடம் பேசிக்கொண்டே தன் குடிசைக்கு வந்து சேர்ந்தான். பல வருடங்களுக்கு முன் தனது ஆறுயிர் மனைவியையும், சில வருடங்களுக்கு முன் தனக்கு ஒரே ஆதரவாக இருந்த தன் மகனையும் இழந்துவிட்ட அவன் கவனிப்பார் இல்லாமையால் சோர்ந்தும் மெலிந்தும் பலவீனமாக காணப்பட்டான். மனதிலே நிம்மதி இல்லாமையால் தன் வாழ்க்கையிலே வெறுப்பும் விரக்தியும் அடைந்தவனாய், இந்த உலகத்தை விட்டு நான் என்று போகப் போகிறேனோ என்று எண்ணி வந்தான். இந்த நண்பன் முத்துக்குளிப்பவனை பார்த்து, நண்பா, நீ மிகவும் பலவீனப்பட்டு காணப்படுகிறாய், உனக்கு வயதும் ஆகிவிட்டது, நீ ஏன் முத்துக்குளியலை நிறுத்திக் கொள்ளக்கூடாது? யாருமற்றவனாய் இந்த குடிசையில் வாழ்வதை விட நீ என்னுடைய இல்லத்தில் வந்து தங்கிக்கொள் என்றான். அதற்கு அவன், இன்றுதான் என்னுடைய கடைசி முத்துக்குளியலுக்காக சென்றேன், இனி நான் முத்துக்குளிக்கப் போவதில்லை, நானே ஓர் அனாதை, இனி இந்த குடிசையிலேயே தங்கியிருந்து இப்படியே சமாதி ஆகிவிட வேண்டியதுதான் என்று கண்ணீர் மல்க கூறினான். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, உன்னை கவனித்துக் கொள்வது என்னுடைய பொறுப்பு என்று அந்த நண்பன் கூறினான். இந்த சமயத்தில் முத்துக்குளிப்பவன் குடிசையின் ஒரு மூலையிலிருந்து ஒரு துணி உருண்டையை தேடிக்கொண்டு வந்து அதை மெதுவாக பிரித்தான். நம்முடைய நட்பின் அடையாளமாக இன்று நான் உனக்கு ஓர் வெகுமதி தரப்போகிறேன் என்று கூறியவனாய் அந்த துணி உருண்டையிலிருந்து பெரியதும் பிரகாசமுமான முத்து ஒன்றை எடுத்து அந்த நண்பனிடம் நீட்டினான். அதை கண்ட நண்பன் திகைத்தவனாய், எவ்வளவு அழகான முத்து இது, அரசரின் கிரீடத்தில் பதிக்கப்பட வேண்டியது இது என்றதும் முத்துக்குளிப்பவனும், ஆம், என் ஆயுள் காலத்தில் நான் பார்த்த முத்துக்களில் இதுவே பழுதற்றதும் பெரியதுமாகும், என் மகன் முத்துக்குளிப்பதில் திறமைசாலி, அதிக நேரம் மூச்சடக்கும் சக்தி உடையவனான அவன் ஒரு நாள் யாருமே சென்றிராத ஆழமான இடத்திற்கு சென்று தேடிக்கொண்டு வந்ததுதான் இந்த விலை மதிக்க முடியாத முத்து, உனக்கு கொடுப்பதில்தான் என் மனம் திருப்தி அடையும் என்றான். நண்பனோ, இதை எனக்கா கொடுக்கப் போகிறாய், நான் இதை இலவசமாக வாங்கிக் கொள்ள விரும்பவில்லை. உனக்கும் இனிமேல் வருமானம் கிடையாது. எனவே இதற்கு ஒரு விலை சொல். யாரிடமாவது கடன் வாங்கியாவது நான் இதை பெற்றுக் கொள்கிறேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த வயதான முத்து குளிப்பவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டான். இதற்கு என்னால் விலை சொல்ல முடியாது நண்பா. ஆழமான இடத்திற்கு சென்று என் மகன் இதை கொண்டு வந்ததால் அவன் நுரையீரல் பாதிக்கப்பட்டவனாய் அன்று மாலையிலேயே இரத்த வாந்தி எடுத்து துடிதுடித்து இறந்து விட்டான். நண்பனே, என் மகன் தனது உயிரையே கொடுத்து சம்பாதித்ததல்லவா இந்த முத்து. இதற்கு என்ன விலை நிர்ணயிக்க முடியும்? இதன் விலை என் மகனின் உயிர். இதை விற்று பெருஞ்செல்வனாக நான் மாற விரும்பவில்லை என்றான். அந்நண்பனோ பேசுவதறியாது மௌனமாக நின்றான். முத்து குளிப்பவன் மீண்டும் அவனை பார்த்து, நண்பா, நான் இறந்து விடுவது இன்றோ நாளையோ என்றிருக்கும் போது எனக்கு எதற்கு பணம்? இதை நான் விற்றால் என் மகனின் உயிரை விற்பதற்கு சமம். என் மகனின் உயிருக்கு என்னால் விலை கூற முடியுமா? எனவே நீ இதை என்னுடைய அன்பளிப்பாக பெற்றுக்கொள் என்று அந்த அழகிய முத்தை நண்பனின் கையில் கொடுத்துவிட்டு அந்நண்பனின் காலடியிலேயே சுருண்டு விழுந்து இறந்து போய்விட்டான். அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களிலிருந்தும் பாவத்தின் தண்டனையாம் நரகத்திலிருந்தும் நம்மை மீட்டு பரலோகத்தில் சேர்ப்பதற்காக இயேசு ஆண்டவர் ரட்சிப்பு அல்லது விடுதலையை ஏற்படுத்தியுள்ளார். அது விலைமதிக்க முடியாத அந்த முத்து போன்றதாகும். காரணம், அந்த ரட்சிப்பை இயேசு தனது உயிரை கொடுத்து சம்பாதித்தார். இந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களது உயிர் இந்த உலக வாழ்க்கைக்கு பின் பரலோகத்திற்கு செல்ல முடியும். இந்த உயிரை கொடுத்தது இறைவன்தான். நம்மை படைத்தது இறைவன் என்று சொல்வோமே ஆனால் இந்த உடலை அல்ல, உயிரைத்தான் அவர் படைக்கிறார். நம்முடைய உயிர் விடுதலை அல்லது ரட்சிப்பு பெற்றதானால் நம்முடைய மரணத்துக்கு பின் அது அதற்கென்றுள்ள ஓர் உருவத்தில் பரலோகம் செல்லும், இல்லாவிட்டால் நரகத்திற்கு சென்றடையும். நாம், அதாவது உயிர், இந்த உடலில் புகுந்து இவ்வுலகில் வாழும் வாழ்க்கை தற்காலிகமானது. நம்முடைய மரணத்திற்கு பின்னரும் நாம் நிரந்தரமாக வாழப்போகிறோம். அன்பானவர்களே, எல்லோரும் எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த ரட்சிப்பை இயேசு தனது உயிரை கொடுத்து சம்பாதித்தார். அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம்.
அமெரிக்காவின் ஜனாதிபதிகளில் மிகவும் முக்கியமானவராக கருதப்பட்டவர் அப்ரஹாம் லிங்கன் ஆவார். இவர் தனது வாழ்நாள் முழுவதும் அன்பு செய்வதிலும் ஒப்புரவாகுதலிலும் சிறந்து விளங்கினார். இதனை இவரை பற்றிய வரலாறு தெரிவிக்கின்றது. லிங்கன் அமெரிக்க அதிபருக்கான தேர்தலில் போட்டியிட்டார். அப்பொழுது இவருக்கு எதிராக ஸ்டாண்டன் என்பவர் இருந்தார். ஸ்டாண்டன் என்பவர் ஒவ்வொரு வினாடி நேரத்தையும் லிங்கனை அவமதித்திட பயன்படுத்தினார். லிங்கனின் உடல் தோற்றத்தை சுட்டிக்காட்டி அவமானமாக பேசி வந்தார். லிங்கன் அமெரிக்க அதிபரானார். பின்பு இவர் தனது அமைச்சரவையில் தனக்கு நம்பிக்கைக்குரியவர்களை சேர்த்திட விரும்பினார். லிங்கனை அவமதித்து வந்த ஸ்டாண்டன் என்பவரை மிகவும் முக்கிய பொறுப்பில் அமர்த்தினார் அப்ரஹாம் லிங்கன். போர் சம்பந்தமான துறையில் செயலர் ஆக்கினார். இதனை அறியாத லிங்கனின் நண்பர்கள், நீங்கள் பெரியதொரு தவறு செய்துவிட்டீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு பதிலளித்த லிங்கன், ஆ, நான் திருவாளர் ஸ்டாண்டனை அறிவேன். அவர் என்னை பற்றி பேசிய பயங்கரமான சொற்களும் எனக்கு தெரியும். ஆனால் நாட்டை பற்றி சிந்திக்கும் போது ஸ்டாண்டன் என்பவர்தான் இந்த பணிக்கு சிறப்பானவர் என கண்டுகொண்டேன் என்று சொன்னாராம். ஸ்டாண்டனும் பகைமையை மறந்து நல்ல போர் வீரராக செயல்பட்டார். அன்பர்களே, மன்னிப்பு என்பது மறத்தல் மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் இருக்கிறது அல்லவா?
சரி நேர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.